சரீரத்துக்குள்ள உலகத்தையெல்லாம் படைத்த பரமாத்மா சரீரத்துக்குள்ள பொண்ணு எப்படி பொண்ணு அப்படின்னு சொன்னா சாமானிய ரூபமாகவும் விசேஷ ரூபமாகவும். எள்ளு நெடுக எப்படி எண்ணெய் இருக்கோ, அரணிக்கட்ட நெடுக எங்கேயும் நெருப்பு எப்படி இருக்கோ, அதே மாதிரியும் சாமான்யமாக உச்சங்கொழியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாபிச்சிருக்க. கத்தி உரைக்குள்ள கத்தி எப்படி அலாக்கா தொடாம இருக்குமோ அதே விதமாக இதயத்துக்குள்ள எதோடையும் சம்பந்தப்படாமலும் இருக்கார் அப்படின்னு பரமாத்மாவை சொன்னோம். அவர் பூந்துட்டு இருக்காருன்னா என்னால்தான் அவரை அங்கே பார்க்கலாம்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான அவரை யாரும் பார்ப்பதில்லைன்னு சொன்னி பார்க்காம இருக்க அவரை பார்க்கணும்னு யார் சொன்னா அப்படின்னு இல்லைப்பா இந்த உபரிஷத்தம் சொல்லிட்டு ரூபம் ரூபம் பிரதிரூபோபூவ ததஸ்ய ரூபம் பிரதிகட்டனாய அநேக உருவங்களை எடுத்துக் கொண்டிருக்கார் அவரை பார்க்கணும் என்பதற்காகவே அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் அவரை பார்க்கணும் என்கிறதை உபனிஷத்து சொல்லியிருக்கு. ஆனா அவரை பார்ப்பதில்லைங்கிறது ஜனங்கள் ஏன் பார்க்கறதில்லை, அவருடைய ஸ்வரூபம் உள்ளூர் இருக்கிறதுனால இவனுடைய புலன்கள் எல்லாம் வெளிநோக்கி இருப்பதனால் இவன் வெளியில் இருக்கக்கூடியதான பொருள்களை பார்க்கிறானே ஒழிய உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பதில்லை. ஆனா அவரை சில சமயத்துல கவனிச்சுக்கிறான், பேசும் பொழுது அவரை பேசுறவனாகவும் பார்க்கும் பொழுது திரட்டாவாகவும் கேட்கும் பொழுது ஸ்ரோதாவாகவும் இப்படி ஒவ்வொரு பகுதி தான் தெரிந்து கொண்டிருக்காரே தவிர அவருடைய முழுமையான சுரூபத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஆகையால் அதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப ஆத்மேத்திய உபாசத்தை அவரை அறிந்து கொள்ளணும் தாங்கள் சொல்லியிருக்கேன், இது அபூர்வ விதி இல்லை, மற்ற வாக்கியங்கள்னால பிராப்தமானதனால் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இல்லை இது அபூர்வ விதி தான் அப்படின்னு சொல்றாங்க. அபூர்வ விதின்னா லோகத்துல வேற எதனாலையும் எந்த பிரமாணத்தினாலையும் நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்றதுக்கு அபூர்வ விதி. தியாகம் பண்ணினா ஸ்வர்க்கம் வரும் நமக்கு எந்த பிரமாணத்தினாலையும் தெரியாது, பிரத்யட்சத்தினாலையும் அனுமானத்தினாலையும் எதுவும் தெரியாது, வேதம் சொன்னால்தான் நமக்கு தெரியும். அப்படி இது அபூர்வ விதி, ஆத்மாவை பார்க்கணும் என்கிறது அபூர்வ விதி அப்படின்னு ஒரு விதி என்று சொன்னால் அந்த விதியை சொன்னதுமே அது எப்படி பண்ணணும் ஏன் பண்ணணும் எதனால் பண்ணணும் என கூடியதான் அவர் எதிர்பார்ப்பு வருது. யாகத்தை பண்ணணும் ஸ்வர்க்கத்திற்காக அப்படின்னு சொன்னதுமே யாகத்தை யார் பண்ணணும் எப்படி பண்ணணும் எதனால் பண்ணணும் இப்படி நமக்கு சொல்ற சந்தேகம் வருது. அதுக்கு வேதம் சொல்றது யாகத்தை பண்ணணும் முதலிருந்து ஆரம்பிச்ச கடைசி வரைக்கும் அன்மாதானத்திலிருந்து ஆரம்பிச்ச கடைசியில் ரிசி கட்டின பதியத்தை பண்ணணும் இந்த விதமாக பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எதை உபாசிக்கணும் எதனால் உபாசிக்கணும் எப்படி உபாசிக்கணும் என்றதான ஒரு சந்தேகங்கள் இருந்தார். ஆத்மாவை உபாசிக்கணும், மனசினால் உபாசிக்கணும், புறநடக்கம் மனதை அடக்கம், அதே போலயே பொறுமை இவைகளுடன் கூடியதான மனசினால் உபாசிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆகையால் விதி வாக்கியம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இதுவும் இருப்பதுனால் இதுவும் விதிதான் அப்படின்னு ஒரு ஒரு பட்டம் ஒரு சாரார் சொன்னார். அதோட நின்னது இப்ப அதுக்கு மேல இன்னத்தன் சொல்ற பூர்வமி மாசம் இருக்கிற விதி வேற, இந்த விதி பூர்வ காண்டத்தில் இருக்கிற விதி வேற. அங்கு விதி யாகம் பண்ணுன்னு சொன்னதுமே யாகத்தை பண்ண தொடங்குறான். ஆனா இங்கே இப்படின்னா இங்கே வேதாந்தத்தை கேளுன்னு கேட்டா போறாது, வேதாந்தத்தை கேட்கறதுன்னு ஒண்ணு, அதற்கு மேல தான் கேட்டதான விஷயத்தை மனதால் நினைத்து அதை நன்றாக புரிந்து கொண்டு பிறகு அதை தியானம் பண்ணணும். அந்த ரெண்டாவது பண்ணக்கூடியதான ஞானத்தினால்தான் அவருக்கு ஆத்மசாட்சாத்காரம் வரும். பெருமனை கேட்டா மட்டும் போறாது, கேட்ட பிறகே மனசினால் அதையே வெகு நாட்கள் நினைக்கணும், பிறகு அதை தியானம் பண்ணணும். அந்த தியானத்தினால் இவனுக்கு சாட்சாத்காரம் வரும். ஆகையால் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான விதியானது முன்னால சொல்லியிருக்க விதியானதையை விட இது வேறாது. ஸ்வர்க்கத்திற்காக யாகம் செய்யவும் என்றால் இந்த விதி சொல்லப்படுகிறதோ அந்த விதமே இது வேறாது. வேதாந்தத்தை கேட்கணும், கேட்ட பிறகு மனநம் பண்ணணும், மனநம் பண்ண பிறகு தியானம் பண்ணணும், அந்த தியானத்தினால்தான் சாட்சாத்காரம் வரும் அப்படின்னு சொல்றது சுவாமி. ஆகையால் அது வேறு இது வேறு அப்படின்னு கேட்க தொடங்கினார். கேட்ட பிறகு கடைசியில் சொல்ற வேதாந்தத்தில் ஒரு விதியும் இல்லை, இது அறிந்து கொள்ள வேண்டியதே தவிர கட்டளையே இருக்கும், அறிவில் கட்டளை இருக்கும். புலனால் பொருளை பார்த்தால் அறிவு தானா வருகிறதே தவிர நீ இப்படி அறியணும் அப்படி அறியணும்னு சொன்னா முடியும். தூணை பார்த்தா தூணம் தான் நமக்கு ஞானம் இருக்கும். கூட பார்த்ததுன்னா நீங்கள் யாரையா அறிவோன்னு சொன்னால் நான் எப்படி அறிவேன்? ஆகையால் அறிவில் ஒரு விதமான விதியும் கிடையாது. புலனால் எதை தாங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுது எங்கு அறிவு ஏற்படுகிறதோ அது அறிவே ஒழிய அதை இப்படி அறியணும் அப்படி அறியணும்னு சொல்ல முடியாது. ஆகையால் வேதாந்தத்தில் வரக்கூடிய அறிவு தானா வர வேண்டியதுதான் அப்படின்னு சித்தாந்தப்பட்டவரும் இப்பொழுது ஒரு அறிவு இல்லாமல் இரண்டாவது ஆமாம் அதான் சொல்ல போறோம். ஆமா தெரிஞ்சு போனா நான் இதை அறிகிறேன் அறியறதில்லை. திருப்பி இல்லாத ஒரு நிலை ஒரு அனுபவம். அந்த அனுபவம் எப்படி வருதுன்னு சொல்ல போறோம். அந்த அனுபவம் தானா வரும். கேட்டுட்டே இருந்து மனநம் பண்ணிட்டே இருந்தா தானா வரும். ஆனா இது இப்படி பண்ணோம்னு அதுல கட்டளை இட முடியாது அப்படின்னு சொல்ல போறோம்.
அந்த மனசுல அந்த பழையதான ஒரு நினைவு சம்ஸ்காரங்கள் இருப்பதனால்
அந்த சம்ஸ்காரங்களை போக்கக்கூடியதான வலிமை இந்த வார்த்தைக்கு இல்லாமல் போயிடும். அதை மறுபடியும் நீங்க யோஜனை பண்ணினீங்கனால் பிறகு நமக்கு இதுதான் உண்மை என்று தெரியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை சொல்லப்பட்டா ஒரு பற்று ஒரு கதை இருக்கு. அதை சொன்னா நல்லது. ஒரு காலத்துல ராஜாவுக்கு அநேக மந்திரிகள் இருந்தால் அதுல முக்கியமான ஒரு மந்திரி பர்சூன்னு ஒரு மந்திரி. ராஜாவுக்கு சாதாரணமா 8 மந்திரிகள் இருக்கலாம். அதுல பர்சூங்கிறவர் ரொம்ப முக்கிய மந்திரியா இருந்தார். இந்த பர்சுவானவர் வெச்சது சட்டமா போயிடும். ஏன் ராஜா இவர் சொன்னது ரொம்ப புத்திசாலியான ஒரு மந்திரி, ரொம்ப நல்லவர், ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆகையால் என்னாச்சு, மற்ற மந்திரிகளுக்கோ மற்ற சேனாதிபதிகளோ அவர்களுக்கு எல்லோருக்கும் பர்சு சட்டா பொறாம இருந்தது. இவர் எதை சொன்னா அது ராஜா ஒண்ணும் பின்னாலும் தெரியாம கேட்டுக்கிறார். அப்படியே நம்மளால அப்படியே செய்யறார். நாம எவ்வளவு தூரம் தான் சிரமப்பட்டாலும் நமக்கு ஒரு மதிப்பும் இல்லை. ஆனா பர்து சொன்ன வார்த்தையை அப்படியே வேதவாக்கா எடுத்துட்டு பண்றாரு இந்த ராஜா. அப்படின்னா இந்த பர்து மேல ஒரு பொறாமை இருந்துச்சு, அசூயம் இருந்தது. ஆகையா என்ன பண்ணினா இந்த பர்துவை ஒரு சமயம் பார்த்து வெளிநாட்டுக்கு அசு, ஏதோ ஒரு சந்தேகம் வந்து ராஜகாரியமாக வெளிநாட்டுக்கு அவர் அனுப்பணும்னு சொன்னா சரின்னா அவர் பயிர்த்தார். அவர் எப்பொழுது போனாரோ அதை பார்த்துட்டு மற்ற மந்திரிகளும் சேனாதிபதிகளும் சேர்ந்து அவர் மறுபடியும் உள்நாட்டுக்கு வரவிடாம அவரை காப்பாற்ற என்ன பண்ணிட்டா, அவரை வரவிடாம தடுத்துட்டார். அதுக்கப்புறம் பர்சு மாதிரி ஒரு சரீரத்தை தயார் பண்ணி அந்த தலையை விட்டு பர்சுவை கொண்டு மற்ற அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜா இந்த பர்சு சரீரத்தை பார்த்தால் அதே மாதிரியே இருந்தது, ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார். அப்புறம் நம்பி சார் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ண மாட்டார் சார், நீங்க காரியங்கள் நடக்கிறது எப்படி ஒரு 10 வருஷம் ஆகி. ஆனா இந்த 10 வருஷம் ஆனப்புறம் இந்த பர்சுங்கிறவர் வெளிநாட்டுல இருந்து அப்படியே தமிச்சுன்னு ஓடி வந்துட்டார். இவ்வளவு கொஞ்ச நாள் தான் காப்பாற்றா, என் நேரமா காப்பாற்ற சரியாயிருந்தே ஒரு 2 வருஷம் ஆச்சு, அப்படியே வந்துட்டார். ஆனா ராஜன் அண்ணா நடக்கிறத பார்த்தேன், அவன் பார்த்தேன், நான் மறுபடியும் ஏன் மந்திரி அவரிடம் சொல்லிட்டு ராஜன் அண்ணா நடந்தா போறோம், இருக்கா நான் இருக்கிற நிர்பந்தம் இல்லை அப்படின்னு அப்படியே சுத்திட்டே இருந்தார். ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் ராஜா ஒரு நாளைக்கு அப்படி உதாவரத்துக்காக ஒரு பாரத்துக்கு போனார். அந்த உத்தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். ராஜா வர்றதுக்கு முன்னாலே இந்த பர்சுவானவர் அதே உத்தியானத்துக்கு எதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இருந்தார். இப்ப தாடி மீசையெல்லாம் வச்சுட்டு ஜடாமுடியோட அப்படியே வந்துட்டு இருக்கார் பர்சுவானவர், ஒரு வைராக்கியமா அப்படின்னு நடந்துட்டு இருக்கார். இவர் ராஜா வந்து பார்த்ததுமே ராஜாவோட, இவர் ராஜா பார்த்ததே ராஜாவோட பேசிட்டா என்ன, அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்து பழகி நவாபா. அதான் ராஜாவை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு கேட்கணும்னு ஆரம்பிச்சு ராஜா என்ன வந்து நமஸ்காரம் பண்றாரு. யாருன்னு கேட்டார், என்ன அடையாளம் புரியலையா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம 2 பேரும் ஒரு 7-8 வருஷம் ஒன்னா தானே இருந்திருக்கோம், தெரியலையப்பா. எதிர்க்க பார்த்தாலும் புரியலை இவருக்கு. காரணம் என்ன, அந்த பர்சுங்கிறவர் காலமாயிட்டாருங்கிற அபிப்பிராயம் இருக்கு. அதற்கு பிறகு என்ன, நான் இந்த பர்சுன்னு பேரு உங்க மந்திரியா இருந்தேன், நான் இவ்வளவு இருந்தேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம், உங்களை என்னென்ன விஷயத்துல நான் காப்பாத்திருக்கேன், நீங்களும் என்ன இவ்வளவு தூரம் எனக்கு இவ்வளவு பண்ணியிருக்கேன் அத்தனையும் சொன்னான். அத்தனையும் கேட்டுட்டார் ராஜா. கடைசியில் என்ன சொன்னா தெரியுமா, நான் பர்சு வேகத்துல வந்திருக்கேன், நீ யாரோ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அந்த வேகத்தில் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி ராஜா மற்றவர்களுக்கு விட்டு ஜெயில போட்டுருந்தான். இவ்வளவு சகாயம் கரெக்ட். ஆனா இந்த ராஜா இவர்தான் அவர் என்று அவரால் நம்ப முடியலை. அதே மாதிரிதான் நமக்கும் ஆத்மாவாக நம்ம இருந்த போதிலும் இந்த சரீரம் என்ன, சரீரத்தினால ஏற்பட்டதான நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் உடம்போட இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், நான் ஏழையா இருக்கேன், நான் படிக்கவனா இருக்கேன், நான் இன்னாரா இருக்கேன், அப்படின்னு எனக்கு இத்தனை குழந்தைகள், இப்படிப்பட்டதான சாம்சாரிகமான சாரீரிக சம்பந்தமான பந்தங்கள் நமக்கு வெகு நாட்களாக இருப்பதனால் நாம் நிஜமான ஒரு ஆத்மா என்கிறது சொன்னாலும் நமக்கு நம்பிக்கை ஏற்படாது. அந்த நம்பிக்கை ஏற்படும் ஒரு கொஞ்ச நாள் ஆன பிறகு ராஜாவே யோஜனை பண்ணி இப்படி சொன்னாரே அது எப்படி இல்லாம போகும் அப்படின்னு விசாரிச்ச பிறகு மற்ற மந்திரிகள் சேர்த்து இப்படி பண்ணிவிட்டாங்கிற விஷயத்தை அவர் அறிந்தார் காரால் வழியா. அதற்கு பிறகு அவர் கூப்பிட்டார், அவருக்கு பழைய போஸ்ட் கொடுத்தார் கதை. அதே போலயே நமக்கும் இந்த வேதாந்தத்தை வெறும் சிரவணம் பண்ணினா போறாது, மனநம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும், அப்படி மறுபடியும் ததேக சித்தன ஆயிரத்து தியானம் பண்ணினால் நமக்கு அந்த விஷயம் புரியும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த வேதாந்தங்களே சொல்றது. ஆத்மாவாரே திரட்டவியா எப்படி ஸ்ரோதவியா கேட்கணும், கேட்டு விட்டுறாதீங்கோ மந்தவியா நிதித்தியாசித்தவியா யோஜனை பண்ணப்பா. வேதாந்தம் ஒரு மாதிரி சொல்றது, நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன் எப்படி இருக்கு, அப்படி யோஜனை பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, அப்பொழுது நம்மளுக்கு நிச்சயமாக இது புரியும் அப்படின்னு சொல்றது பத்தியா. ஆகையால்
கேட்கறதுனால வரக்கூடியதான அறிவு ஒண்ணு, பிறகு மனநம் நிதித்தியாசனம் பண்ணதுனால வரக்கூடியதான இரண்டாவது அறிவு. இந்த இரண்டாவது அறிவு தான் ஆத்மாவனுடைய அஞ்ஞானத்தை போக்கும், தங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சில நேரம் சொல்ற. அபரேவர் நயந்தி மற்றவர்கள் சொல்றார்கள், உபாசனேன ஆத்ம விஷயம் விசிஷ்டம் விஞ்ஞானாந்தரம் பாவே. உபாசனத்தினால் ஆத்ம விஷயம் ஆத்ம சம்பந்தமான விசிஷ்டம் விஞ்ஞானாந்தரம், முதலில் தாங்கள் கேட்டதான உபனிஷத்து கேட்டதான வரக்கூடியதான அறிவை விட இன்னொரு அறிவானது உண்டாகிறது. பாவையே தேன ஆத்மா ஞாயது, அந்த இரண்டாவது அறிவினால்தான் ஆத்மா அறியப்படுகிறது. அவித்யா நிவர்த்தகம் சதேவா, அதுதான் அவித்தியையும் போக்கடிக்கும். ஆத்ம விஷயம் வேதவாக்கிய ஜனிதம் விஞ்ஞானம், ஆத்மாவை பத்தி வேதத்தினால கேட்டதுனால மட்டும் வந்ததான அறிவு போக்காது. ஓஹோ ஆத்மானா இப்படி இருக்கா, இவ்வளவுதான் வருது கேட்கும் காலத்தில். பிறகு நாம் மரணம் பண்ணி தியானம் பண்ணி அப்பொழுது நமக்கு இந்த அனாத்மாக்களை எல்லாம் நீக்கிவிட்டு, சரீரம் ஆத்மா இல்ல, மனசு ஆத்மா இல்ல, புலன்கள் ஆத்மா இல்ல, புத்தி ஆத்மா இல்ல, பிராணன் ஆத்மா இல்ல, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக சர்வாந்தரமாக ஹிருதயத்துக்குள்ள இந்த ஒரு பரம்பொருள் ஜோதி ஸ்வரூபமா இருக்காரோ அவர் தான் ஆத்மா என்று நமக்கு புரியும் அப்படின்னு அதைத்தான் அறியணும் அப்படின்னு சில பேர் சொல்றார். ஏதஸ்மின் அர்த்தே, இந்த விஷயத்தில் வசனான்யபி வேத வாக்கியங்களை சொல்றார். விஜ்ஞாய பிரஜான் குர்வீத பிராமணா, விஜ்ஞாய வேதாந்தங்கள்னால் அறிந்து, ஆத்மாவை அறிந்து, பிரஜாம் குர்வீத பிராமணா, அதற்கு மேல விசிஷ்டமான ஒரு ஞானத்தை, பிரகர்ஷமான ஒரு ஞானத்தை, அபரோட்ட ஞானத்தை அடையணும். விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத பிராமணா நானுத்தியாயான் பகூன் சப்தான், அனாவசியமாக பேசப்படாது. வாசோ விக்ராபனம் ஹி தது, அது வாய் வலித்தானே மிச்சம். ஆகையால் வேதாந்தத்தை கேட்டு தவீக சித்தனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது அல்லவா. திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியா சொல்றது பாருங்க, ஸ்ரோதவியா கேட்கணும், கேட்ட மட்டும் போறாது, மந்தவியா நிதித்தியாசிதவியா மனனும் பண்ணணும் தியானமும் பண்ணணும் அப்படின்னு சொல்றது அப்படின்னு. சோன்வேஷ்டவிய சவிஜிஜாசிதவியா இன்னொரு பண்ணி சொல்றது பாருங்க, சஹா அன்வேஷ்டவிய, அந்த ஆத்மாவை தேடி அறிந்து கொள்ளணும், தேடி அறிஞ்சா மட்டும் போறாது. ச விஜிஜாசிதவிய, அவரை நன்றாக நமக்கு புரிகிறா போல நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு. இது வரைக்கும் ஒரு சாலார் சொன்னதான வருவார், இப்ப அதுக்கு சித்தாந்தம் சொல்றார். நா அர்த்தாந்தரா பாவா, இங்க சொல்றதெல்லாம் நன்னாத்தான் இருக்கு. இதுல முதல்ல ஒரு அறிவு வருதாக்கும், அந்த அறிவானது வெகு நாட்கள் அனுப்புறம் மனம் வித்தியாசம் பண்ணினா வேற அறிவு வருதுன்னு தாங்கள் சொல்றோம் இல்லையோ. அப்ப முதல்ல ஒரு அறிவு ரெண்டாவது அறிவுங்கிறல இதெல்லாம் கிடையாது, அது லோகத்துல இருக்கிற விஷயங்களுக்கு வரலாம். வேதாந்தத்துல அறிவு வந்ததுன்னா அபரோட்ச சாட்சாத்காரத்துக்கு தான் அறிவுன்னு பேரு, திரிபுட்டி சூன்யமான அறிவுக்கு தான் அறிவுன்னு பேரு. அதுக்கு முன்னால வரதெல்லாம் பரோட்ச ஞானங்கள், ஏதோ வாயால சொன்னதுனால காதால கேட்டதுனால இப்படியா அப்படிங்கிறது. அறிவுன்னு அபரோட்சமா வர வரைக்கும் தான் அறிவுப்பா. ஆகையால் அது இல்லை, அர்த்தாந்தரா பாவா ஆத்மே தேவோபாதீதா இது அபூர்வம். இது சொல்றதுக்காக தான் இப்ப சொல்றார். நம்ம எப்படி முதல்ல ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி அதே வரிசையா வர்றார் இப்ப சமாதானம் சொல்றோம். இதுல சமாதானம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆத்மா ஒரு தரம் கேட்கறது, அதுக்கப்புறம் தியானம் பண்றது, அதுக்கப்புறம் மனநம் பண்றது, இவைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப குருவானவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு அபரோட்ச சாட்சாத்காரம் வந்தாச்சு, நம்ம கேட்டுட்டே இருக்க வேண்டிய. நீங்க கேட்டுட்டே இருக்க அதுக்கப்புறம் மனநம் பண்ணணும் நித்தியாசனம் பண்ணணுங்கிறது அது தானா வந்துடும். வேதாந்தத்தை கேட்க கேட்க இங்க மனசு என்ன பண்ணும், மற்ற எதை கேட்டாலும் இதுதான் இங்க வரும். ஸ்ரீமத் பாகவதம் கேட்டாலோ, பாரதம் கேட்டாலோ, ராமாயணம் கேட்டாலோ, மற்ற எந்த கிரந்தங்கள் தேவி பாகவதம் கேட்டாலோ, மற்ற புராணங்கள் படிக்கிறாளோ, அதை படிக்கும் காலத்தில் இதைத்தான் இங்கே சொல்லப்படும். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே, இதிகாசங்கள் புராணங்கள் இவைகள்லாம் எதற்காக எழுதப்பட்டது, இந்த ஒரு ஆத்ம தத்துவத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக. அதனால்தான் சூத்திர பாஷையில் இருக்கக்கூடியதான ஜென்மாத்தியசையதான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதே ஜென்மாத்தியசையதான் பாகவதம் ஆரம்பிக்கிறது. ஜென்மாத்தியாதிகவையே முக்கியந்தியூரய, தேஜோவாரி மிருதம் யதா வினிமயா எத்ரத்ர சத்கோ மிருதா. இங்கே தேஜோவாரி மிருதம் யதா வினிமயா, தேஜா ஜலசு நெருப்பு, வாரி ஜலம், மிருத் பூமி, இவைகள்லாம் அங்கிருந்து உண்டாச்சு. ஆத்மனா ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயோ ரக்னே அக்னே ராபாத்யம் பிருதிவி பிருதிவியா ஓடதையா ஓடதீபியோ நம். இப்போ என்ன சொல்றதோ இதான் அங்கே சொல்றது. இந்த சுட்டி பிறக்கல் யதா வினிமய எத்ரத்ரி சர்க்கோ மிருஷா, இவைகள்லாம் அந்த பரமாத்மாவை தவிர வேற இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கக்கூடியதான சத்தியம் பரம் பீமகின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு புராணத்திலையும் எடுத்து பார்த்தேன்னால், காந்த புராணமோ சிவபுராணமோ அக்னி புராணமோ வாயு புராணமோ எல்லாவற்றையும் இருக்கக்கூடியதான தத்துவத்தை சொல்றதுக்காக தான் அவைகள். ஆகையால் அந்த புராணங்களை எப்படி எந்த கண்ணோட்டத்தை நீங்க வாசிக்கணும், இங்கே ஆத்ம தத்துவத்தை சொல்றதுக்காக. அதுக்காக தான் யஜ்யாதி எல்லாம் பண்ணும் பொழுது புராண பிரவச்சனம்னு ஒன்று சொல்லிருந்தேன். சூதர் பண்ணினார், யஜ்யம் பண்ணினார், சவுனக்கர் சொன்னார், இவைகள்லாம் சூத மகாமுனிவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாருனாரு. எதுக்காக ஆத்ம தத்துவத்தை விஸ்தாரம் பண்றதுக்காக தான் இத்தனையும் வந்திருக்கு. ஆகையால் இந்த ஆத்ம தத்துவம் என்ன சொல்றது, இதை கேட்டு கேட்டு அந்த மனசுல ஒரு பக்குவமான ஒரு நிலை வரும் பொழுது, இதே ஆத்ம தத்துவம் கேட்கும் பொழுதே ஞானம் வரும். ஆகையால் ஞானம் எப்படி வரும், ஆத்ம தத்துவத்தை நாம் எப்பொழுது கேட்கிறோமோ அப்பொழுதுதான் வரும். மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி தியானத்துல வர்றதுங்கிறது இல்ல, தியானத்துல சாட்சாத்காரம் வர்றது தேவதா சாட்சாத்காரம். தாங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டிருக்கீளோ அதையே தியானம் பண்றீளோ அந்த சாட்சாத்காரம் நமக்கு ஏற்படும். அந்த தேவதா சாட்சாத்காரத்தினால சித்த சுத்தி ஏற்படும், புண்ணியங்கள் வரும், அதோட மட்டும் இல்லாமல் பிரம்மலோகம் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு ஆத்ம தத்துவ சாட்சாத்காரம் எப்படி வரும், அந்த சித்த சுத்தி ஆன பிறகு வேதாந்தங்களை கேட்கும் பொழுது அந்த கேட்கிற வார்த்தையான சாட்சாத்காரத்தை. அதனால்தான் இதுக்கு நம்ம என்ன பண்றோம், சப்த பிரமாணம் உபனிஷத்து பிரமாணம்னு சொல்றோம். மனசுன்னு சொன்னா மனசு பிரமாணம் ஆகாது, உண்மையும் காட்டும் பொய்யும் காட்டும், உண்மையை பொய்யா சொல்லும் பொய்ய உண்மையா சொல்லும் நம்ம மனசு. ஆனா இது எப்படி, இந்த சப்தமானது அபௌருஷயமான சப்தம், இது சாட்சாத் பகவானுடைய திருமுக மண்டலம் சத்யோஜாதம் வாமதேவம் அப்படின்னு இருக்கக்கூடியதான பகவானுடைய முகத்திலிருந்து வந்ததான வேதங்களுக்கு. ஆகையால் வேதமானது பிரமாணம். அதான் சொன்னேன், அபரோட்ச சாட்சாத்காரம் வந்து தியானத்தினால தேவதா சாட்சாத்காரம் வருமையானால் அந்த தேவதா சாட்சாத்காரத்தினால சித்த சுத்தி வருது, அந்த சித்த சுத்தியோட கூடினதான வேதாந்த சிரவணமானது மோட்சத்தை கொடுக்கும். ஆகையால் முதல்ல அவைகள் வேணும், அது இருந்தால் சித்த சுத்தி வருது. சித்த சுத்தி வந்த பிறகு கேட்க வேதாமாதான் ஆச்சாரியனுடைய முகத்திலிருந்து வரக்கூடியதான அந்த வேதாந்த வாக்கிய ஞானமானது நமக்கு அப்பொழுதே அபரோட்ச சாட்சாத்காரம், அதுதான் சித்தாந்தம். அதை சொல்றதுக்காகத்தான் முதல்ல இது அபூர்வ விதி இல்லை, இங்க விதியே இல்லை என்று சொல்றதுக்காக சொல்ற. ந அர்த்தாந்தரா பாவா நக ஆத்மேத்யோபாதீதா இது அபூர்வ விதி. ஏனப்பா தஸ்மாத் ஆத்மஸ்வரூப கதன அனாத்ம பிரதிஷேத வாக்கிய ஜனித விஜயான வியதிரேகேண அர்த்தாந்தரஸ்ய கர்த்தவ்யஸ்ய மானசஸ்ய வாக்கியஸ்ய வா பாவாத். ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வது எப்படி, அனாத்ம பிரதிஷேத வாக்கிய ஜனித, சரீரம் ஆத்மா இல்லை, மனசு ஆத்மா இல்லை, புத்தி ஆத்மா இல்லை, புலங்கள் ஆத்மா இல்லை, நாம் எப்படி இருக்கோம் வாழ்க்கையில் இப்பொழுது பார்த்தோம். ஏன்னால் சரீரத்தை தான் ஆத்மான்னு நினைக்கிறோம். நான் வரேங்கிறேள் வரும்பொழுது எதோட சரீரம் தானே வருது, நான் நிற்கிறேன்னு சொன்னேன் எதை நிற்கிறது, சரீரம் தான் நிற்கிறேன். நான் பார்க்கிறேன்னு சொல்றேள் எது பார்க்கிறது, கண்ணு தான் பார்க்க. நான் சாப்பிட்றேன்னு சொல்றேள் எதை சாப்பிட்றது, வாய் தான் சாப்பிட்றது. தாங்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடியதான ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் அந்த புலங்கள் இந்த சரீரம் இவைகளோட நிற்கிறதே தவிர அந்த நான் என்கிறது எது பார்த்தேளோ, நான தனியாக நீங்க பார்க்கவே இல்லை, நானும் எதோட சேர்த்து தான் பார்க்கிறேன். நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் அமர்கிறேன், நான் நிற்கிறேன், நான் நடக்கிறேன், அவைகளோட இந்த நான மற்ற பொருளோட சேர்த்து சேர்த்து தான் சொல்றது, முழு நான தனி நான் நீங்க பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்டதான இந்த நானானது சுத்தமான ஒரு அந்த சைத்தன்யத்தோட இந்த சரீராதவர்களோட சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாரு, நான் அப்பா, இன்னா இருக்கு அப்பா, இன்னா இருக்கு அத்துக்காரர், இன்னா இருக்கு அத்துக்காரி, நான் பணக்காரன், நான் படித்தவன், இப்படித்தான் சொல்றேன். தவிர ஆத்மா படிச்சதோ ஆத்மா பணக்காரனோ இல்லை சார், இவைகளை நாம எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அந்த ஆத்மாவோட அனாத்மாவையும் கலந்து கட்டியா இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணலாம், இவைகள்லாம் ஆத்மா இல்லை, எது மாறுகிறதோ அது ஆத்மா இல்லை. அப்படி பார்த்தோம்னா எல்லாமே தான் மாறுது. வெறுமனை பேங்க்ல காசு வச்சாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு தான் நாலு காசு சேர்த்து வைக்கிறான், வட்டி மாறுது. மாறுறதோ இல்லையா? அப்ப என்னாச்சு, அது ஆத்மா இல்லையே? சரீரம் மாறுறதோ இல்லையோ? ஆத்மா இல்லை. புலன்கள் மாறுறதோ இல்லையோ? ஆத்மா இல்லை. மனசு மாறுறதா? கணச்சித்தம் கணபித்தம். இன்னைக்கு பேசுது, அடுத்த கணம் மாறிட்டே இருக்கான். இது எப்படி எப்படி இருக்கிற எல்லாமே மாறுறது, பிராணம் மாறுறது. ஏ வாரம் என்னடா, மாறுவதெல்லாம் ஆத்மா இல்லை. அப்ப மாறாது யாரு? உள்ளூர் இருக்கக்கூடியதான பரம்பொருள் தான். எதீப்யமான அந்த அந்த சரீரத்துக்குள்ள யாரோ தெரிந்து பார்த்து கொண்டிருக்காம, சின்ன வயசுலயும் நான் தான் சொன்னேன், நடு வயசுலயும் நான் தான் சொன்னேன், வயசான நானுங்கிறேன், அந்த நான் மட்டும் மாறலையே, அதுதான் ஆத்மா. ஆகையா மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்கள்ல மாறாம யார் இருக்காரோ அவனை கவனிக்கணும். இந்த நான் யாருன்னு பார்த்தேன், ஏன்னா அகம் பிரம்மாஷ்டம். ஆகையா அப்படிப்பட்டதான ஆத்மா, அதை அறிந்து கொள்வதற்கு அனாத்மாக்களான பொருள்களை நீக்கணும். அனாத்ம பிரதிஷேத வாக்கிய ஜனித விஞ்ஞான வியதிரேகேன. ஆத்மாவையும் அனாத்மாவையும் சேர்த்து சேர்த்து வைக்கிறான். அரிசியும் கல்லையும் சேர்த்து கொடுத்துடுறான் கடக்க. என்ன பண்ற ஆத்மா? ஒரு தட்டில் போட்டுண்டு ஒவ்வொன்றா அரிசி எடுத்து அதுல இருந்து கல்லை பொறுக்கிறாளோ இல்லையா? அந்த பொறுக்காம அப்படியே சமைச்சு போட்டா என்ன ஆகும்? நம்ம ஆகாரம் சாப்பிடும். அப்ப என்ன பண்றது? அதை உட்கார்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஒவ்வொரு கல்லாம் எடுத்து பார்க்கிறாளோ இல்லையா? அதே மாதிரி இந்த சரீரத்துல ஆத்மாவையும் அனாத்மையும் சேர்த்து சேர்த்து கலந்து வச்சிருக்க சுவாமி, நீங்க அனாத்மாவை போக்கணும். அதான் ஆத்மஸ்வரூப கதன. ஆத்மஸ்வரூபமானது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இவைகள்னால சொல்றதும், அனாத்ம பிரதிஷேத, இது ஆத்மா இல்ல, இது ஆத்மா இல்ல, சரீரம் ஆத்மா இல்ல, மனது ஆத்மா இல்ல, புத்தி ஆத்மா இல்ல அப்படின்னு தள்ளுறதும், இந்த வாக்கிய ஜனித விஞ்ஞானம் எதிரேகேன, இந்த ரெண்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதை தவிர கர்த்தவியஸ்ய மானசஸ்ய பாக்கியஸ்ய வா அபாவா, அதற்கு பிறகு தாங்கள் செய்ய வேண்டியது எது? சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ மனசனாலேயோ ஒண்ணும் இல்லை. பூர்வமீமாம் என்ன வித்தியாசம் அங்க தெரிஞ்சுக்கிறேள். தெரிஞ்சுட்டு என்ன பண்றாள்? 18 பேரை கூட்டி வச்சு பொருள்கள்லாம் கொண்டு வந்து யஜ்ஞசாலையை நிர்மாணம் பண்ணி தியாகங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண மந்திரங்கள்லாம் சொல்லி தேவதைக்காக ஹவிச கொடுக்கிறேள். இத்தனை காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கு. இங்க என்ன அல்ல, ஒண்ணும் கிடையாது. ஆத்மாவை நான் சத்திய சுரூபமா இருக்கேன், ஞான சுரூபமா இருக்கேன், ஆனந்த சுரூபமா இருக்கேன் அப்படின்னு தெரிந்து கொள்றதும், என் வாழ்க்கையில நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன்னா இவை எல்லாம் நஜம் அல்ல. நான் நீளமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் வெளுப்பா இருக்கேன், நான் படித்தவனா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், நான் நன்றாக பேசுறேன், நான் நன்றாக எல்லாத்தையும் செய்கிறேன் இப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்தது, இதெல்லாம் நஜம் இல்லை. நான் யாரு? இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக சசக்ஷணி விஜயதே தவமூர்த்தி ரேகா அப்படின்னு நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா செயல்களுக்கும் சாட்சியா இருக்கக்கூடியதான பரபிரம்மம் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை நீங்க உள்நோக்கணும். அது ஒண்ணுதான். அதை தவிர கர்த்தவியத்தையா செய்ய வேண்டியது மானசஸ்ய பாக்கியஸ்யவா அபாவா, மானசிகமான கர்மாவோ உபாசனமோ ஜபம் பண்றதுக்கோ அவைகள்லாம் ஒண்ணும் இல்லை. கர்த்தவியமான ஸ்தூல சரீரத்தினால பண்றதும் ஒண்ணும் இல்லை. தத்ரஹி விதேகே சாபல்யம், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் என்று சொல்ல வேண்டியதான சந்தர்ப்பம் இருந்தால் அங்கேதான் கட்டளை. நீங்க இன்னது பண்ணணும்னு எது இருக்கோ அந்த இடத்துல கட்டளை வரும். தத்ரஹி விதேகே சாபல்யம் எத்த விதி வாக்கிய சிரவண மாத்திர ஜனித, விதி வாக்கியத்தை கேட்டதனால் மட்டும் ஏற்பட்டதான விஞ்ஞானம் எதிரேகேன, அந்த அறிவுக்கு மாறுத அப்பாற்பட்டதா புருஷ பிரவர்த்தி கம்யதே, புருஷனால் செய்ய வேண்டியதான ஒரு ஆக்ட் இருக்கணும். தசபூர்ண மாசாபியம் சொர்க்கமோ இதே தான் கேட்ட பிறகு எப்படி பண்ணணும் சார், எதனால பண்ணணும் சார், எதை பண்ணணும், இப்படி எல்லாம் ஞானம் இருக்கு. அதோட வந்து அது நின்றுட்டா இல்ல, அதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டு வந்து அதை பண்ணி யாக்கம் பண்றோம் இல்லையா, சிரம பண்றோம் இல்லையா, இங்க ஏதாவது இருக்கோ வேதாந்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரீரம் ஆத்மா இல்ல, மனசு ஆத்மா இல்ல, புத்தி ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவைகளை நீக்கணும். நீக்கிட்டு சுத்தமா இருக்கக்கூடியதான அந்த அந்த நிரந்தர மனிதன மேதமான ஒரு பிரகாசம் உள்ள பிரகாசிக்கிறது, அதை தாங்கள் பார்க்கணும். இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆகையா இதுக்காக நீங்க பண்ண வேண்டிய செயல் ஒண்ணும் இல்ல, பண்ண வேண்டியதான செயல் இல்லாததுனால கட்டளை. தத்ரஹி விதேகே சாபல்யம், அந்தல்லவா விதிக்கு சாபல்யம், எத்த எங்கு விதிவாக்கிய சிரவண மாத்திர ஜனித விஞ்ஞானம் எதிரேகேன, விதிவாக்கியத்தை மட்டும் கேட்டதனால் ஏற்பட்டதான அறிவுக்கு மாறுதலா புருஷ பிரவர்த்தி ஹி கம்யதே, அங்கே புருஷ பிரவர்த்தி இருக்கு, வேதாந்தத்துல வர பிரவர்த்தி இல்லை. என்ன சொல்றோம்? ஒண்ணு பண்ணாது, அதை பண்ணி இதை பண்ணி ஊர்ல இருக்கக்கூடியதான வம்பெல்லாம் வர வச்சுக்கிற பணி, அதெல்லாம் வேண்டாம். ஏகாந்தே சுகம் அஸ்தியதாம், பரதரே சேதசமாதியதாம். ஏகாந்த மகாவுக்கார் பரதரே சேதசமாதியதாம், அந்த பரபிரம்மத்தை உங்க மனசை நிறுத்துங்கோ, அந்த சுவாத்மானந்தத்தை அனுபவிக்கோ, அதை தான் சொல்றோம். இது நம்ம அது சொன்னது போனால என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஊர்வம்பெல்லாம் பேசிட்டு இருக்கோம், கிரிக்கெட் பாக்குறோம், டிவி பாக்குறோம், பாட்டு கேட்கிறோம், ஊருப்பு நாலு பேரோட ஊர்வம்பு பேசுறோம், இதனால இல்லாததான வம்புகள்லாம் வந்து சேர்றது இந்த மனசுல, அழுக்கெல்லாம் மனசுல வந்து உட்கார்றது, அதுக்கப்புறம் எவ்வளவு சொன்னாலும் மனசுல கேட்க மாட்டேங்குது. இவைகள்லாம் நீக்கி அந்த பரமாத்மாவுக்கு உங்க மனசுல இடம் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த பரமாத்மா இடத்துல உங்க மனசை பிடிக்கும். அவ்வளவுதான். கேட்டா தசபூர்ணமாசாம்யாம் சர்க்ககாமோ இதேதா இத்தியேவமாடவ். ஆகையால் அந்த வாக்கியம் பேரு, இந்த வாக்கியம் பேரு. வேதாந்தத்துல கேட்டுட்டே இருக்கணும், கேட்டு அந்த ஸ்வரூபத்தை அறிந்து ஆத்மாவை ஆத்மாவில மனசு நிறுத்தி அனாத்மா வந்து நாம் ஆத்மா இல்லை என்று பார்க்காத தவிர வர ஒண்ணும் இல்லை. ஆகையால் இங்க விதியே இல்லை, அபூர்வ விதி இல்லை, மற்ற விதிகள் நீங்கள் ஆகையால் விவகாரம் என்ன, விதியே இல்லைங்கிறது சொல்ல வரும். அப்ப அதுக்கு முன்னால் நீங்க சொன்னதான அதே மாதிரியே அந்த சாயல் இங்க இருக்க, இப்படிப்பட்டதான கேள்விகள்லாம் வரும், அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிட்டு அப்புறம் ஆனா நீங்க என்னதான் பண்ணணும், ஒரு நிரோதம் பண்ணணுமா அது பண்ணணுமா அப்படின்னு ஆத்மாவை கேட்டுட்டு அதையே தனிச்சு நிற்கணுங்கிறது அவர் ஒண்ணும் இல்லை. அதனாலேயே ஆத்ம ஞானம் வரப்போகுது. இதுக்குத்தான் பக்தின்னு சொல்லாங்க, பக்தினா ஸ்வஸ்வரூபான சந்தானம் பக்தி ரீதியமிதே அப்படின்னு விவேக சூடாமணியில நிஜமான பக்தி என்ன, ஸ்வஸ்வரூபான சந்தானம், பகவானுக்கு பூஜை பண்றதோ பகவானுக்காக உருகிறதோ அவைகள்லாம் இங்க வந்து முடியறத, இந்த இடத்துல தான் வந்து முடியறது அப்படின்னு மேல போய் தீர்மானம் பண்ண போறேன்.